குட் மார்னிங். கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்ட மிகவும் அன்பான அநேக ஊர்லேருந்து வந்துட்டு இருக்கிற தேவனுடைய பரிசுத்தவான்களை, சகோதரர் சகோதரிகளை, உங்க அனைவருக்கு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். அநேகர் இடங்கள்லேருந்து முதல் முதல் உங்களுக்கு, அதாவது மாநாட்டுக்கு அன்பு தெரிவிக்கணும். நேற்று சாயங்காலம் நான் இருந்தோம் கேரளால, கோட்டயம். கோட்டயம்ல இருக்கிற ஒரு மூத்த சகோதரர் கிட்டத்தட்ட 45 வருஷம் சத்தியத்தில் இருக்கிறாரு. நம்மளே தெரியாது, தேவனுக்கு தான் தெரிஞ்சிச்சு, கர்த்தராக இயேசுக்கு தான் தெரியும். ஆனா இப்போ நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அவரை அறிமுகம் ஆகிறதுக்கு. சகோதரர் வி ஏ தாமஸ், அவருடைய அன்பு, அவருடைய வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கு தெரிவிச்சிருக்கிறாரு. இங்க வரத்துக்கு அவருக்கு மனசு ரொம்ப இருந்துச்சு, ஆனா அவருடைய உடம்பு முடியல, அதனால்தான் இன்னைக்கு அவர் வர முடியல. ஆனா அவர் சொன்னார், தேவன் சித்தமானால் அடுத்த முறை அவர் கண்டிப்பா வருவார், சகோதர சகோதரிகளை சந்திப்பார். கோட்டயத்தில் நடந்து கொண்டு நிற்கிற அறுவடை வாய்ப்பு, நேற்று 20வது பாடம் எடுத்தாச்சு, பிரமிட் சம்பந்தமான சத்தியம். அங்கே 15-20 பேர் சத்தியத்தை கேட்கறதுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க சந்தோஷமா தேவன் கிட்ட தொடர்ந்தா அந்த காரியத்துக்காக ஜபம் செய்யலாம். ஏன்னா அந்த கேரளா மாநிலத்திலிருந்து முதல் முதல் வேச நம்ம இந்த மாதிரி ஒரு எக்லீசா உருவாக்குறதுக்கு, அறுவடை வேலை செய்யறதுக்கு தேவன் நமக்கு அந்த ஸ்லாக்கியம் தந்திருக்கிறார். ரெண்டாவது, நம்முடைய பெங்களூர் வேதமானவர் சபை உடைய ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மற்றும் புதிய தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிற மூப்பர்கள், சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரர் ரசலுடைய அன்பு வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கூட அநேக இடங்கள்ல இருந்து, மும்பையிலிருந்து பிரதர் பார்சே, மும்பை ஏரியா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அன்பு வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பஞ்சாப்ல ஜலந்தர் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் சகோதரர் அஜய் மற்றும் அங்கே இருக்கிற பரிசுத்தவான்கள் 7-8 இருக்கிறாங்க அங்க, அவங்களுடைய அன்பு வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர் ஜோஷுவாக்கு மற்றும் மூத்த சகோதரருக்கு சொல்றதுக்கு ஒரு ஆலோசனை இருக்கு. வரப்போற மாநாட்டில் இங்கிலீஷ் கொஞ்சம் ஒரு 15-20 நிமிஷம் ஒவ்வொரு தலைப்பு ஒவ்வொரு சப்ஜெக்ட் சுருக்கமா சொல்லிட்டானா, இந்த சகோதரர்கள் வரும்போது அவங்களுக்கு கூட ஆசீர்வாதமா இருக்கும். இல்லாட்டி எல்லாம் அந்நிய பாஷையா இருக்கும் அவங்களுக்கு. எனக்கு அவங்க ஆங்கிலேயத்து ஹிந்தி பஞ்சாபி பேசுறவரு தமிழ் கொஞ்சம் கூட தெரியாது. நம்முடைய லாரி டேவிஸ் மாதிரி பாத்தீங்களா கத்துக்கலாம், அதுக்கு மேல முழுசா என்ன சொல்லிங்கிறோம் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதே சமயத்தில் அநேக மற்ற இடங்கள் தேவன் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அங்கே வேலை செய்யறதுக்கு. ஆப்பிரிக்கால யுகண்டா வேதமானவர்கள் ஜூகோ எலியசர், அப்புறம் அங்கே இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுடைய அன்பு வாழ்த்துக்கள் இந்த மாநாட்டுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கின்யால பிரதர் பியூஸ் வேற, டேவிட் மூட்டை, அங்கே இருக்கிற சகோதர சகோதரிகளுடைய அன்பு வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பர்மால சகோதரர் நாங் நாங் சோ மற்றும் அவருடைய அறுவடையின் பிரயாசங்கள் பண்ணும்போது அவருடைய அன்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கு அனைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கானால சகோதரர் எட்வர்ட் நிகான்சா, சகோதரர் சாமியல் அமு மற்றும் அங்கே இருக்கிற சகோதர சகோதரிகளுடைய அன்பு வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற பிரதர் டீன் ஆஸ்வெல், பிரதர் இஸ்ரேல் லோஜி உடைய அன்பு வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கூட நைஜீரியால இருக்கிற பிரதர் மோசஸ் ஒபிரே, பிரதர் காட்வின் எடோஜா, பிரதர் ஜான் இசிஃபே, அங்கே இருக்கிற சகோதர சகோதரிகளுடைய அன்பு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நீ யோசினு இருக்கோம், இந்த மாதிரி பேரங்கள் நம்ம கேட்கவே இல்லை முன்னாடி. ஆமா, இந்த பேர் தான் நீங்க பரலோகம் கேட்க போறீங்க, இவங்கள்கிட்ட தான் ராஜ்யத்துல ஆளுகிற வேலை செய்ய போறீங்க. இப்பவே அறிமுகம் ஆகட்டும், அவங்க எல்லாருடைய அன்பு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளை இன்னைக்கு இந்த மாநாட்டில் நான் எடுக்க வேண்டியான இருக்கிற தலைப்பை நான் முடிக்க முடியல. அதாவது இந்த மாநாட்டில் நான் என்ன தலைப்பு எடுக்கிறதுக்கு விரும்பிட்டோன்னா, நம்ம எல்லாருக்கு ரொம்ப சீக்கிரமா வரப்போகிற ஒரு அக்னி வரப்போகுது, பயங்கரமான அக்னி வரப்போகுது, ரொம்ப சீக்கிரமா. அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அது என்ன மாதிரி அக்னி, அதெல்லாம் வந்து அந்த தலைப்புல எழுதினோம். தேவனுடைய சித்தம் இருக்கல இந்த சமயத்துல அது உங்க மத்தியில எடுக்கிறதுக்கு, அதனால தான் அது இன்னும் எழுது கொண்டிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு உங்க மத்தியில டிசம்பர்ல நம்ம சொந்த ஊர்ல போகும்போது அங்கே வெளிப்படுத்தல் மேல சில தியானம் பண்ணிட்டு இருந்தோம். அது மேல உங்களுக்கு பேசுறதுக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். 7 அதிகாரம் வெளிப்படுத்தல், 7 அதிகாரம் வெளிப்படுத்தல் நீங்க பார்க்கும்போது, இந்த 7 அதிகாரம் 6 அதிகாரம்க்கு கடைசியில நம்ம பார்க்கும்போது என்ன வருதுன்னா, 6வது முத்திரையின் சொல்லப்பட்ட வார்த்தைகள். 8 அதிகாரத்துல தான் 7 முத்திரை பத்தி வார்த்தைகள் ஆரம்பது. இந்த 6 அதிகாரத்துக்கு இந்த 8 அதிகாரத்து இடையில வருது இந்த 7 அதிகாரம். என்ன குறிக்குது இந்த 7 அதிகாரம்? இது நம்ம எப்படி எடுக்கணும்? இது 6 முத்திரையின் விஷயங்களா, 6 முத்திரையின் தொடர் காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கதா? இது எப்படி எடுக்கணும்? இது விஷயம் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு சற்று நேரங்கள் நம்ம தியானிக்க போறோம். இந்த 7 அதிகாரம் நம்ம பார்க்கும்போது, இது 7 முத்திரைக்கு முன்பு வருது. இந்த விஷயம் எக்காலங்கள்ல கூட நம்ம பார்க்கிறோம். எப்படி இங்க முத்திரைகள்ல 7வது முத்திரைக்கு முன் ஒரு அதிகாரம் முழுசா வருது, அதே மாதிரி 7வது எக்காலத்துக்கு முன் ஒரு அதிகாரம் முழுசா வருது. 7வது எக்காலத்துக்கு முன் 10வது அதிகாரம் வருது. 7வது முத்திரைக்கு முன் 7 அதிகாரம் வருது. இது என்ன குறிக்குது? இது நம்ம எப்படி எடுக்கணும்? இது சகோதர சகோதரிகளை குறிக்குது, காட்டுறது ஒரு முன்குறிப்பு. இது என்னுடைய தமிழ்ல சொல்றேன், இங்கிலீஷ்ல ப்ரீக்வெல், ப்ரீலூட். ஒருவேளை தேவன் அவர் வழி நடத்திட்டு ஒரு வார்த்தையை கொண்டு வராரு, முன்குறிப்பு. ஒரு காரியத்தை, வரப்போற முக்கியமான காரியத்துக்கு ஒரு முன்குறிப்பு, ப்ரீக்வெல், ப்ரீலூட். ஏனென்றால் 7வது சபை பாகம், லவதோக்கியா சபை பாகம் ஒரு மகிமையான முக்கியமான சபை பாகம் இருக்குது. அந்த சமயத்தில் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவே திரும்பி வந்துட்டு இருப்பார். அவருடைய பிரசன்னம் ஓடிக்கொண்டு இருக்கும். லவதோக்கியா சபைக்கு என்ன சொல்றார்? இதோ நான் வாசல் படியில நிக்கிறேன் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த சமயத்தில் அவர் ஏற்கனவே ராஜாய் அவருடைய ஆளுகையை தொடங்கிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய ஆளுகையில இந்த சமயத்தில் அவர் செய்கிற முக்கியமான வேலை, அநேக வேலைகள் செய்யறாரு, ஆனா முக்கியமான வேலை அறுப்புக்காரன். இது விஷயத்தான் நம்ம வெளிப்படுத்தல 14வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் பார்க்கிறோம். இதோ ஒரு வெள்ள மேகம் கண்டேன், அது மேல உட்கார்ந்து இருக்கிறவர் அவருடைய தலையின் மேல என்ன செஞ்சு ஒரு பொன் கிரீடம், அவருடைய கையில கூரான அரிவாள் வச்சிட்டு இருந்தாரு. அடுத்ததாக இந்த சமயத்தில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபைக்காகவே அவர் வந்து விட்டுட்டு இருக்கிறார், மணவாளன். அவர் ஏற்கனவே வந்துட்டு இருக்கிறார் மணவாளன். அது மட்டும் இல்ல, கல்யாணம் தொடங்குச்சு, கல்யாணம் தொடங்குச்சு, ஆரம்பிச்சிருக்குது. நம்ம பார்க்கிறோம் கல்யாணம் முன்னாடி இல்ல, கல்யாணம் தொடங்குச்சு. ஏன் என்றால் கல்யாணம் குறிக்குது முதலாம் உயிர்த்ததல், முதலாம் உயிர்த்ததல் ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, வசனத்துல வாசிக்கிறோம் இந்த கல்யாண விஷயத்துல கல்யாணத்துக்கு ரெண்டு பாகம். ஒரு பாகம் முடிஞ்சிச்சு, அது நம்ம பார்க்கிறோம் லூக்கா 12:36 எஜமான் கல்யாணத்திலிருந்து வரார். சோ கல்யாணம் ஒரு பக்கமா முடிஞ்சிட்டு இருக்குது, இன்னொரு பக்கமா எஜமான் வரார் தேடுறதுக்கு. யாரு? மீதி மிச்சம் அந்த மனவாட்டி வகுப்பாரோடைய. சோ இது விஷயம் கூட நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் 7 சபை காலகட்டத்தில் நடக்கிறதுனால இதெல்லாம் நம்ம உயிரோட இருந்து மாம்சத்தில் இருந்து இது விஷயங்கள் நம்மளுடைய மனக்கண்கள்ல பார்த்துட்டு இருக்கிறோம். இதுதான் மகிமையான காலம். இந்த மகிமையான காலத்துக்கு முன்பு எப்பவுமே ஒரு ப்ரீக்வெல், ஒரு ப்ரீலூட், இதுதான் விஷயத்தான் இங்க நாம பார்க்கிறோம். சோ இந்த 7 காலத்துடைய விஷயங்களை இன்னும் விளக்கமா சொல்றதுக்கு, ஆம்பிளிஃபை பண்றதுக்கு தான் இந்த முன்குறிப்பு நடக்குது. தான் நம்ம பார்க்கிறோம் 7 மற்றும் 10. 7 பார்க்கும் பொழுது அது குறிக்குது அறுவடையின் வேலை, ஹார்வெஸ்ட் ஒர்க். 10 பார்க்கும் பொழுது அது குறிக்குது அறுவடையின் செய்தி, ஹார்வெஸ்ட் மெசேஜ். சோ முதலாவது 7 பார்க்கும்போது அறுவடையின் வேலை பத்தி பேசுது, ஆனா 10 பார்க்கும்போது அறுவடையின் செய்தி பத்தி பேசுறது. இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் 7 ஆராய்ச்சி. வெளிப்படுத்தில் 7:1 வாசிக்கலாம்.
இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று.
என்ன போதும் பிரதர்? இவைகளுக்கு பின்பு, இவைகளுக்கு பின்பு என்ன அர்த்தம்? ஏன் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது? காரணம் அது காட்டுது முன்பு நடந்தது காரியங்கள் வேற, இப்போ நடக்க போகிற காரியங்கள் வேற. ஒரு பிரிவு வருது. முன்பு நடந்தது இது தொடர் நினைக்காதீங்க. முன்பு நடந்தது தனி வேற, இப்ப நடக்க போகிறது தனி வேற. அதனால தான் இவைகளுக்கு பின்பு என்பது வார்த்தைகள் இங்க நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. இப்போ 7 விஷயங்கள் நாம இப்போ பார்க்கலாம். எப்படி இந்த 7 பற்றி அநேக விதமான இருக்கிற கருத்துகள் இருக்கும். நீங்க நல்லா தெரியும் நம்ம இருக்கொண்டு இருக்கிற காலம். சகோதரர்கள் சொல்லுவாங்க, மூத்தர் சகோதரர்கள் அமெரிக்கால, நம்ம ஜெயண்ட்ஸ் மேல ஏஞ்சி உக்காந்து பார்த்துக்கிறோம். நம்ம முன்பு இருந்தது சகோதரர்கள் எல்லாம் ஜெயண்ட்ஸ். சகோதரர் ரசல், சகோதரர் பெஞ்சமின் பாட்டன், சகோதரர் ராபர்ட் செக்லிமியான், சகோதரர் ஆண்டன் ஃப்ரே, சகோதரர் பிராங்க் ஷலூ, எல்லாம் ஜெயண்ட்ஸ். அந்த ஜெயண்ட்ஸ் மேல நாம என்ன பண்றோம்? அவங்களுடைய முது மேல உக்காந்து நாம பார்த்துக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நாம இருக்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ அதனால தான் நமக்கு இந்த மாதிரி வெளிப்படுத்தலோடைய இருக்கிற ஆராய்ச்சி பாக்குறதுக்கு ஒரு வேலை நம்ம இறங்கிட்டோம்னா, ஏற்கனவே நமக்கு நிறைய காமெண்ட்ரிஸ் இருக்குது, நிறைய காமெண்ட்ரிஸ். நாம என்ன பண்ணோம்? எல்லா காமெண்ட்ரிஸ் படிக்கணும். படிச்சுட்டு நம்முடைய ஞானம் பயன்படுத்தணும், ஜபத்தோட பயன்படுத்தணும், தேவன் கிட்ட விசாரிக்கணும். இது இதுதான் அந்த கர்த்தா, இதுதான் அந்த முழுசான கர்த்தா. ஏனென்றால் ஒரு காலத்துக்கு வரத்துக்கு முன்னே தேவன் சில கருத்துக்கள் அனுமதிக்கிறார், அது உண்மையான கருத்து இருக்காது, அது முழுசான கருத்து இருக்காது. ஆனா ஒரு பாதி கருத்து, ஒரு பகுதியான கருத்து அனுமதிக்கிறார். காரணம், ஏற்ற வேலை இன்னும் வரல. அந்த ஏற்ற வேலை வரும்போது தான் தேவன் என்ன பண்றாரு, அந்த முழுஸ் கருத்து வெளிப்படுறார். அதனால் தான் வெளிப்படுத்தல் ஆராய்ச்சி பண்ணும்போது நாம எல்லா சகோதரர்களுடைய காமெண்ட்ரி படிக்கணும். படிக்கும் போது எப்படி படிக்கணும், அதை பத்தி சிந்திக்கணும். இது நம்ம முழுசான கருத்தை எடுக்கலாமா, அல்லது இதுல இருந்து ஏதோ ஒரு துண்டு தான் நம்ம எடுக்கலாம், மீதி நம்ம உற்றுனோம். ஏன்னா இப்பொழுதுக்கு இப்போ நம்ம தெரிஞ்சுன்னு இருக்கிற அறிவு பிரகாரமா இது நம்ம இன்னும் அதிகமா தெளிவா தெரியும். சோ இப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளை, இந்த ஏழாம் அதிகாரத்து மேல ஒருவேளை நீங்க வீட்டுக்கு போயிட்டா, இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போயிட்டு அநேக காமெண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்து நீங்க ஏழாம் அதிகாரம் மேல நீங்க போய் படிச்சுட்டாக்கா, நீங்க சொல்லுவீங்க, அடடா கிருஷ்ணா பிரதர் வந்து என்னென்னமோ வேற பேசிட்டு, அவங்க சொல்றது வேற, இவரு சொல்றது வேற. கண்டிப்பா அப்படித்தான் வரலாம். ஏனென்றால் அந்த நேரம் அந்த விஷயம் ரொம்ப தெளிவா வெளிப்படல, ஏற்ற சமயம் இன்னும் வரல. மட்டுமல்ல, நம்ம கிட்ட இப்போ கிடைச்சிட்டு இருக்கிற இன்னும் பிரகாசம் அநேக விஷயங்கள் மேல அந்த சமயத்துல அந்த மூத்தர் சகோதரர்கள் அது கிடைக்கல. காரணம் ஒண்ணுதான், அவங்க தகுதி இல்லை, இல்ல அவங்க சரியா, அவங்க கிட்ட சரியான அறிவு இல்லை, இல்ல அவங்க வாழ்வு கொண்டு இருக்கிற நேரம் அப்படி இருந்துச்சு. நாம் இப்போ வாழ்வு கொண்டு இருக்கிற நேரம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நேரம். நாம் ஞானி அல்ல, நாம் அவரோட ரொம்ப அறிவாளி அல்ல. நாம் என்னதான் அந்த கடைசி காலம் சொல்ல எல்லாருக்கும் பழக்கம் ஆயிட்டு, அதனால தான் டபுள் சொல்லணும். கடைசி காலத்துல வாழ்வு கொண்டு நிற்கிறதுனால நமக்கு இன்னும் அதிகமா போஜனம், இன்னும் உறுதியான ஆகாரம் கொடுக்கப்பட்டது. அதனால தான் சகோதர சகோதரிகளை இன்னைக்கு இந்த விஷயங்கள் நம்ம வேறு விதமா பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க மற்ற காமெண்ட்ரிஸ்ல பார்த்தா, இப்போ இந்த ஏழாம் அதிகாரம் முழுசா என்ன காட்டுது, என்ன காட்டுது கேட்டனா, ரெண்டு விஷயங்கள் காட்டுது. ஏழாம் அதிகாரம் ரெண்டு விஷயங்கள் காட்டுது. 1874 பின்பு நடந்துச்சு ரெண்டு விஷயங்கள். முதலாவது சாத்தானுடைய கட்டுப்படுதல். இரண்டாவது சபையின் அறுவடை. இந்த ரெண்டு விஷயங்கள் மேல் தான் ஏழாம் அதிகாரம் சொல்லப்படுகிறதான் நம்ம பார்க்கிறோம். இந்த விஷயம் நம்ம பார்க்கிறோம். இது காரியம் நம்ம எல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கிறோம்னா, நம்ம தெரியும் சகோதரர் ரசலுடைய எழுதப்பட்ட தரிசனத்திலிருந்து நம்ம இதே விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ இந்த காரியம் உள்ள நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன, நுழையறதுக்கு முன்ன, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வசனம் வாசிக்கணும். அதாவது ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம்.
ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன்.
ஓகே, சோ இது ஒரு தூதன், வேற ஒரு தூதன், சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து ஏர் எடுக்கிற கண்டேன். இது என்ன விஷயம், நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு எதிர்பார்த்துங்கிறோம், அவர் ஏற மாட்டாரு, அவர் இறங்கணும். அவர் ஏற்கனவே உச்சக்கட்டத்துக்கு ஏறிக்கிறார், இன்னும் ஏறத்துக்கு அவருக்கு விருப்பம் இல்ல, தேவை கூட இல்ல. இப்ப அவர் இறங்கணும் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறதுக்கு. ஆனா இந்த வசனம் பார்த்தானா, ஏர் இருக்கிற கண்டேன். இது என்ன விஷயம்? இது மேலதான் நான் முதல் ஒரு யோசனை பண்ணிட்டோம். இது ரொம்ப எனக்கு ஒரு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. ஏன்னா நல்லா தெரிஞ்சிச்சு இந்த தூதன் இயேசு தான். ஆனா எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, ஏன் இயேசு ஏறின்கிறாரு? அவர் இறங்கணும், ஏன் ஏறின்கிறாரு? இப்படி வந்து ஒரு யோசனை வந்துச்சு. சோ இப்படிப்பட்ட யோசனை ஒருவேளை நீங்க உங்களுடைய வசனத்தின் ஆராய்ச்சியில வந்தா நீங்க என்ன செய்யணும்? நீங்க போயிட்டு அநேக மற்ற பைபிள்ஸ் பார்க்கணும், எப்படி மொழிபெயர்ப்பு வந்திருக்குது மற்ற பைபிள்ஸ்ல. இரண்டாவது, நீங்க கொங்கார்டன்ஸ் எடுத்து கொங்கார்டன்ஸ்ல அந்த கிரேக்கு பாஷையில அந்தந்த வார்த்தைகள் உடைய சரியான அர்த்தம் பார்த்துட்டு அப்புறம் நீங்க கம்பேர் பண்ணலாம், மொழிபெயர்ப்பவர் போட்டுட்டு இருக்கிற வார்த்தை சரியா இருக்கா அல்லது வேற வார்த்தையே போட்டுடலாம். எனக்கு அந்த கிரேக் வார்த்தையுடைய அர்த்தம் அங்க பார்க்கும்போது ரெண்டு மூணு அர்த்தம் கொடுக்கும் ஒரு ஒரு கிரேக் வார்த்தைக்கு. அந்த ரெண்டு மூணு அர்த்தத்துல மொழிபெயர்ப்பவர் போட்டிட்டு இருக்கிற அர்த்தம் வேற இருக்கலாம், வேற அர்த்தம் என்ன பண்ணலாம் போட்டிட்டு அப்படி தோணும். அப்படி பார்க்கும் போது சகோதர சகோதரிகளை, இந்த இடத்துல ஒரு தூதன் ஏர் எரிக்கிற கண்டேன் பார்க்கும்போது, சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து ஏர் அடிக்கிற கண்டேன் இது பார்க்கும்போது, இத நாங்க போய் பார்த்தோம். ஏர் அடிக்கிற டு அரைஸ் அந்த வார்த்தையை நம்ம பார்க்கும் போது அது கிரேக் வார்த்தை 305 அசெண்டிங் 305, அதாவது அதுக்கு வேர்ட் வந்து ANABAINO. இது என்ன இருக்கோ என்ன அர்த்தம் வருதுன்னா, டு அரைஸ் டு கம் அப், அதாவது ஏழு அடிக்கிற தான் அர்த்தம் வருது. நெக்ஸ்ட் வார்த்தை இங்கிலீஷ்ல கிழக்கு பக்கம் வருது, தமிழ்ல சூரியன் உதிக்கிற திசை. ஈஸ்ட் இங்கிலீஷ்ல, தமிழ்ல சூரியன் உதிக்கிற திசை. இது விஷயம் நம்ம பார்க்கும்போது கிரேக் வார்த்தை நம்பர் 395 மற்றும் 2246 அனடோலே ஹீலியாஸ் என்ன அர்த்தம்னா, குறிக்குது ஒரு வெளிச்சம் உதிக்கிறது அல்லது சூரியன் அல்லது கிழக்கு திசை. நல்லா பாருங்க, சூரியன் அல்லது ஒரு வெளிச்சம் உதிக்கிறது அல்லது கிழக்கு திசை. சோ இது என்ன விஷயம்னா, இது அந்த தூதனுடைய ஏறிக்கிறது குறிக்கிறது இல்ல. இது எப்படி ஆக்சுவலி வரணும் மொழிபெயர்ப்புனா, நான் பார்க்கும் போது வேற ஒரு தூதன் கண்டேன், அது சூரியன் உதிக்கிற போல இருந்தாரு. அவரு சூரியன் உதிக்கிற சூரியன் போல இருந்தாரு, அப்படித்தான் வருது. அவரு ஒரு உதிக்கிற சூரியன் போல இருந்தாரு. அவரு வந்து கிழக்கு திசையில இருந்து ஏறல, அவரு உதிக்கிற சூரியன் போல இருந்தாரு. இங்கிலீஷ்ல நான் படிக்கிறேன், and I saw another angel as the rising of the sun having the seal of the living God. அப்படிதான் வரணும். சோ இது விஷயம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம் இல்ல. ஏன்னா நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் யாரு? நீதியின் சூரியன். அவர் நீதியின் சூரியன் தான் நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 24:27 நம்ம படிக்கிறோம் அதே விஷயம். நெக்ஸ்ட் நம்ம வாசிக்கலாம் வெளிப்படத்தில் 10:1. வெளிப்படத்தில் 10:1,
பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வான வில் இருந்தது, அவனுடைய முகம் சூரியனை போலவும்.
பாத்தீங்களா, அவருடைய முகம் சூரியனை போலவும். இங்கே வேற ஒரு தூதன் கண்டேன், அவர் உதிக்கிற சூரியன் போலவுமா இருந்தாரு. இது விஷயத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து பத்தி 18:1
இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று.
பாத்தீங்களா, அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிடுது. சோ இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறத தான் பார்க்கணும். ரொம்ப தெளிவா இருக்குது. இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம், 1 வரலாம். 7 வெளிப்படத்தில் 1 3-4 இங்க இருக்குது. 4 தூதர்கள் பூமியின் 4 திசைகள் மூலைகள், அப்புறமா பூமியின் 4 காற்றுகள். கேட்கலாம், வாசிங்க பிரதர்.
இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன்.
சோ இந்த ஃபர்ஸ்ட் வசனோடைய அர்த்தம் புரிஞ்சிக்கிறதுக்கு நாம இறங்கும் போது முதல் வார்த்தை வருது, இவைகளுக்கு பின்பு. எதுக்கு பின்பு? 6 முத்திரை பற்றிய 15 17 வசனத்தின் பொருள்களுக்கு பின்பு. இப்ப அந்த 15 வசனத்திலிருந்து 17 வசனம் வரையுடைய பொருள்கள் இப்ப நாம் சொல்றதுல அது என்ன குறிக்குது? அது மில்லர் அமைப்பு குறிக்குது. 15 வசனத்திலிருந்து 17 வசனத்துல 6 எக்காலத்தில் இருக்கிற விஷயம், 6 அதிகாரத்தில் இருக்கிற விஷயம், அதை காமிக்கிறது மில்லர் அமைப்புல நடந்து கொண்டிட்டு விஷயங்கள். சோ மில்லர் அமைப்புக்கு பின்பு, மில்லர் காலத்துல நடந்தது சம்பவங்களுக்கு பின்பு. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், மில்லர் அமைப்புல நடந்தது சம்பவங்களுக்கு பின்பு அது என்ன குறிக்கும்? மில்லர் அமைப்புல நடந்துச்சு முக்கியமான விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய 2 வருகையின் எதிர்பார்ப்பு. 1844 ஒரு ஆவலோட வாஞ்சியோட எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அவர் வரல. ஒரு நடந்துச்சு பெரிய ஏமாற்றம். காரணம், வசனம் நிறைவேற்றணும். ஏன்னா வசனம் சொல்லுது, மத்தேயு 25, மணவாளன் தாமதித்தாலும். மணவாளன் தாமதிக்கும் போது இது விஷயம் பார்த்தோம். இப்படி பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் இப்போ என்ன குறிக்குது? இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வைக்கணும். இதெல்லாம் மைண்ட்ல வச்சாதான் இப்போ இது விஷயம் படிக்கணும். இவைகளுக்கு பின்பு, ஆனா இப்போ அந்த ஏமாற்றத்துக்கு பின்பு என்ன முக்கியமான விஷயம் அடுத்து நடந்துச்சுன்னா, அது தானியேல் 12 போய் வாசிக்கும் போது நம்ம படிக்கிறோம். 11 மில்லர் அமைப்பு பத்தி பேசுது. 12 மில்லர் அமைப்புக்கு பின்பு என்ன நடந்துச்சு காமிக்குது. 12 வாசிக்கலாம்.
1335 மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான்.
சோ இது நம்ம தெரியும், இது நம்மளுக்கு ரொம்ப பிரியமான வசனம். உண்மை உங்களுக்கு பாக்கியவானா? நிறைய சகோதரர்களுக்கு வந்துட்டார், ஆனா ஆளுகை ஆரம்பிக்கல. ஏன்பா ஆளுகை ஆரம்பிக்கல? நம்ப முடியல, சரீரமே முடியல, எப்படி நம்ப இல்லாம அவர் ஆளுகுவார்? அப்படியா? இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியான விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். இது இதனால தான் வசனம் சொல்லுது, ஏசாயா 52:7 சொல்லுது, இந்த பாதங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான வேலை கிடைக்குதுன்னா, சியோனுக்கு போய் சொல்லணும், உம்முடைய தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். பண்ணு போறார் இல்ல, பண்ணுக்கிறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டார் இல்ல, பண்ணுகிறார். ஆனா காதல கேட்கறது கொஞ்சம் கஷ்டம் எங்கேது, ஆனா அது கண்டிப்பா கேட்கும். அன்பு சகோதரர்கள் கேட்குவாங்க, அவங்க நம்ம சகோதரர்கள், நம்ம சகோதரிகள், அவங்க கேட்பாங்க. கொஞ்சம் தூசி இருக்குது காதல சொரண்டி, என்ன பண்ணும்? அது கழட்டணும். அப்போ கிளியரா கேட்கும். அதாவது அவங்களுடைய உடன்படிக்கை பிரகாரமா நடக்கிறது இல்ல, முழுசா வந்து ஒப்பு கொடுக்கவே இல்லை. அதனால்தான் அந்த மாதிரி சம்பவம் நடந்து கொண்டே இருக்குதான் நம்ம பார்க்கிறோம். சோ சகோதர சகோதரி, இருந்தாலும் கூட நம்முடைய வேலை இதுதான். சியோனுக்கு நம்ம சகோதர சகோதரிகளுக்கு சொல்லிட்டே இருக்கணும், சொல்லிட்டே இருக்கணும், சொல்லிட்டே இருக்கணும். ஏன்னா இதுதான் நம்முடைய மிகுந்த சந்தோஷமான செய்தி. இதுக்கு மேல இல்ல, இதுதான் பேசின்னு இருக்கோம், இதுதான் பேசின்னு இருக்கோம். சும்மா இருச்சோம்னா அப்ப கூட பேசுவேன். ஏன்னா இதுதான் நமக்கு சந்தோஷமான செய்தி. இதுக்கு மேல என்ன சந்தோஷம்? நம்ம ராஜா வந்திருக்கிறார், மனவாளன் வந்திருக்கிறார், ஆளுகிட்டு இருக்கிறாரு, நாம அவரு கூட ஆளுகி நிற்கிறோம். என்ன இதுக்கு மேல என்ன சந்தோஷம்? அது சொல்லினே இருப்பேன், சொல்லினே இருப்பதான் இங்க நம்ம பார்க்கணும். சகோதர சகோதரிகளை, மில்லர் சகோதர சகோதரிகள், மில்லர் அமைப்புடைய சகோதர சகோதரிகளை எதிர்பார்த்துட்டு இருந்தது விஷயம், பின்னாடி 1335 தீர்க்க தரிசனமான நாட்கள் கணக்கு பின்பு 1874 நடந்துச்சு தான் நம்ம பார்க்கிறோம். சோ இப்போ இந்த வசனம், இவைகளுக்கு பின்பு, அதாவது மில்லர் அமைப்புக்கு பின்பு என்ன சம்பவிச்சுன்னா 1874 சம்பவிச்சது. இப்ப இந்த 1874 என்ன நடந்துச்சு? நம்ம எல்லாம் தெரியும், கர்த்தருடைய இரண்டாம் வருகை. ஆனா இரண்டாம் வருகைக்கு முன்பு ஒரு விஷயம் நடந்துச்சு, அது எல்லாருக்கும் ரொம்ப தெளிவா தெரிய மாட்டேங்குது. அது இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு ராஜா அவருடைய ஆலயத்தை தொடங்கிறதுக்கு முன் ஒரு முக்கியமான வேலை செஞ்சாரு. வசன வாசிக்கலாம், மத்தேயு 12:29.
அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து,
ஒருவன் எவ்வளவு தாழ்மையில ராஜா பேசுகிறார், எவ்வளவு தாழ்மையில பூமியின் ராஜா பேசுகிறார். அவர் சொல்றார், அவரு இந்த பூமியில வரும்போது அவர் என்ன முந்தி செய்யணும்? நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கிறோம், இந்த வசனத்துல நீ அந்த முந்தி எடுத்துட்டாக்கா வைங்கோ, அப்போ கட்டினாலோடைய வந்துடும். அப்போ இன்னைக்கு கட்டலாம், நாளைக்கு கட்டலாம், நாலு நாளைக்கு கூட கட்டலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அந்த முந்தி போடுறதுனால முதல் அது செய், பின்பு உள்ளவா. சோ முதல் சாத்தானுடைய கட்டப்படுதல் நடக்கணும், பின்பு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ள அவருடைய இரண்டாம் வருகை நடக்கும். அதான் விஷயத்தை பார்க்கிறோம். சோ இந்த காரியத்தை தான் சகோதர சகோதரிகளை நாம பார்க்கிறோம் முதலாம் வசனத்துல. நீங்க யோசிக்கலாம், இந்த முதலாம் வசனத்துல சாத்தானுடைய கட்டுப்படுதலாம். பிரதர், ஒருவேளை தலை சூடாயிட்டு நீங்க ரொம்ப படிக்கிறீங்க போல தெரியுது. ஆனா நம்ம பார்க்கலாம், நம்ம பார்க்கலாம் முதலாம் வசனத்துல இது சாத்தானுடைய கட்டுப்படுதல் பத்தி தான் பேசிட்டு, அடையாள பாஷையில, அடையாள பாஷையில. இப்ப நம்ம வாசிக்கலாம் மர்முடியோ ஜான் முதலாம் வசனம்.
இவைகளுக்கு பின்பு பூமியின் நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன்.
புரியுதா? இங்க என்ன நம்ம பார்க்கிறோம்னா, இங்க பார்க்கிறோம் நாலு தூதர்கள், நாலு தூதர்கள், பலமுள்ள தூதர்கள். இந்த நாலு பலமுள்ள தூதர்கள் உலகத்தின், பூமியின் நான்கு திசையில நிக்கிறாங்க. நான்கு திசையில நின்று அப்படியே அந்த நான்கு திசையில இருந்து வெளிப்படுற காற்றுகள் என்ன பண்ற, அப்படி அமுக்கு. சோ அந்த நான்கு திசையுடைய பறக்க வேண்டியான இருக்கிற நான்கு காற்றுகள் அடிக்காத படிக்கு என்ன பண்ணுது, இந்த நான்கு தூதர்களை அப்படியே அமுக்குறாங்க தான் நம்ம பார்க்கிறோம். சோ இது விஷயத்தான் முதல் முதல் நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம இது விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த 3-4 நான்கு திசை, பூமியின் நான்கு திசை என்ன, பூமியின் நான்கு காற்றுகள் என்ன, கடைசியில அந்த நான்கு தூதர்கள் என்ன. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம், பூமி இங்க எதை குறிக்குது. இது சொல்றதுக்கு அவசியம் இல்லை, நீங்க நல்லா தெரியும் பைபிள்ல பூமி இந்த கிரகம் இல்ல, பூமி தரை இல்ல, சில இடத்துல தரை தான் குறிக்குது. ஆனா இங்க பூமி கண்ணுக்கு தெரியற ஆளுகை குறிக்குது, ஆளுகையின் அமைப்புகள் குறிக்குதுதான் பார்க்கிறோம். சோ கண்ணுக்கு தெரியிற ஆளுகையின் அமைப்புகள் பார்க்கும் போது இந்த கண்ணுக்கு தெரியிற ஆளுகை அமைப்புகளுக்கு நான்கு பாகங்கள் இருக்குது, பூதங்கள் இருக்குது. அப்போஸ்தலனாகிய பேதுரு நம்மளுக்கு சொல்லிட்டார், நம்ம தெரியும் 2 பேதுரு 3:10 வாசிக்க வேண்டாம். இப்போ இந்த இடத்துல இந்த பூமி அதுதான் குறிக்குது. இது கூட சில பேர் கேள்வி கேட்குவாங்க, இந்த பூமி இந்த கண்ணுக்கு தெரியற ஆளுகையின் அமைப்புகள் தான் குறிக்குது, இது கிரகம் அல்ல, இது தரை அல்ல, இது எப்படி நம்ம நிரூபிக்கலாம்னா அங்கே பயன்படுத்திட்டு இருக்கிற கிரேக் வார்த்தை, அண்ட் பயன்படுத்திட்டு இருக்கிற கிரேக் வார்த்தை இன்னொரு 2 வசனங்கள்ல பயன்படுத்துது. எங்க தெளிவா குறிக்குது, பூமியின் பூமி வந்து கண்ணுக்கு தெரியற மாம்சிக்க ஆளுகை அமைப்புகள். வசன வாசிங்க வெளிப்படத்தில் 21:1-11.
பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன்.
பாத்தீங்களா, இது இந்த இடத்துல கூட அதே கிரேக் வார்த்தை நம்பர் 1093:10:93. அதாவது கே வந்து இதே வார்த்தை வெளிப்படத்தில் 21:1 வெளிப்படத்தில் 20:11.
பின்பு
நான் போத 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 அதாவது அந்த வார்த்தை தான் அங்கே வருது. சரி, இப்போ இந்த பூமியின் நான்கு காற்று என்ன குறிக்குது, பூமியின் நான்கு காற்று தானியேல் 7:2 வாசிக்கலாம். தானியேல் 7:2
தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்ன என்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது.
சோ இது வந்து ஒரு அருமையான காட்சி, தீர்க்கதரிசன பாஷையில சொல்லப்படுகிறது. 2 உலகத்தை பற்றியான இருக்கிற காரியம் காமிச்சிட்டு இருக்குது. வானம் கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய ஆளுகை அமைப்பு சாத்தாந்து அவருடைய வல்லமை, 4 காற்று சமுத்திரத்தின் மேல் படுது, சமுத்திரம் உலகம். அப்புறம் அந்த 4 காற்று என்ன குறிக்குது, இங்க நம்ம பாக்கிறோம்னா அந்த பூமியோடு இருக்கிற 4 அமைப்புகள். ஆனா யாருடைய வழிநடத்துதல் இது, யாருடைய வழிநடத்துதல் இது, சாத்தான் மற்றும் அவருடைய கூட இருக்கிற விழுந்து போன தீமையான தூதர்களுடைய வழிநடத்துதல் குறிக்குது. அதான் இந்த 4 காற்றுகள் குறிக்குது நம்ம பார்க்கிறோம், அவங்களுடைய தீமையான வழிநடத்துதல் குறிக்குது நம்ம பார்க்கிறோம். இப்போ இது விஷயம் நம்ம தெரிஞ்ச பின்பு இப்போ அந்த நான்கு பூமியின் 4 திசை அது என்ன அர்த்தம், அது இதே விஷயம் குறிக்குது. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இது வெறும் காமிக்கிறது, நாங்க திசைனா வெறும் காமிக்கிறது, அரசியல் அமைப்பு, பொருளாதாரம் அமைப்பு, சமுதாயம் அமைப்பு, மதம் அமைப்பு, அது தீமையான வழிநடத்துதல் இருக்குதோ அல்லது நன்மையான வழிநடத்துதல் இருக்குதோ அது சொல்ல, வெறும் என்ன சொல்லுது, நாங்க திசை அதாவது நான்கு அமைப்புகள் உண்டு. இப்போ 4 காற்றுகள் என்ன சொல்லுதுன்னா இதே 4 அமைப்புகள் இப்போ யாருடைய வழிநடத்துதல், அந்த தீமையான வழிநடத்துதல் குறிக்குது. சோ இது விஷயத்தை நம்ம பார்க்கிறோம், இது காமிக்கிறது இந்த காரியம். அதாவது இந்த சமயத்துல இந்த 2 உலகத்தின் முடிவுல இந்த 4 இருக்கிற பூமியினுடைய இருக்கிற 4 அமைப்புகள் யாருடைய வழிநடத்துதல்ல நடந்து கொண்டிருக்கிறாங்கன்னா சாத்தான் விழுந்து போன தூதர்களுடைய வழிநடத்துதல்ல நடந்து கொண்டிருக்கிறது பாக்குறோம். இப்போ இந்த சாத்தானுடைய இருக்கிற வல்லமை வழிநடத்துதல் 4 தூதர்கள் என்ன பண்ணுது, அமுக்குது. 4 தூதர்கள் அந்த 4 இடத்துல இருந்து என்ன பண்ணுது, இந்த வல்லமையே நிறுத்துறது. அப்போ இந்த 4 தூதர்கள் என்ன இருக்கணும், ரொம்ப வல்லமை உள்ள தூதர்களா இருக்கணும். இந்த 4 தூதர்கள் யார், இந்த 4 தூதர்கள் ஒரே விஷயம், தெய்வீக வல்லமை, தெய்வீக வல்லமை. நீங்க கேட்கலாம், பிரதர் தெய்வீக வல்லமை எப்படி 4 தூதர்கள் காமிச்சிருக்குது? ஆமா, தேவனுடைய ஒவ்வொரு சுபாவ குணலட்சணம் தனியா வேலை செயல்பாடு பண்றது இல்ல, தேவனுடைய ஒவ்வொரு குணலட்சணம் சேர்ந்து நாளாக வேலை செய்யறது. இது நம்ம எசேக்கியல்ல வாசிக்கிறோம். எசேக்கியல் 1:15-16.
நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில், இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே 4 முகங்களை உடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிகப்பச்சை வருணமாயிருந்தது. அவைகள் 4 ஒரே விதமான சாயல் இருந்தது.
ஒரே விதமான சாயலா இருந்தது. அண்டர்லைன் பண்ணோம். 4 வேற வேற முகத்தான், 4 வேற வேற சக்கரம் தான், ஆனா சாயல் எப்படி இருக்குது? ஒரே விதமான சாயல் இருக்குது. இது காமிக்கிறது அந்த ஒற்றுமை, அந்த ஒன்னஸ். அதாவது தேவனுடைய வல்லமை வெளிப்படும் போது இது வெறும் வல்லமை இல்ல, இது அவருடைய அன்பு கூட சேர்ந்துட்டு இருக்குது, அவருடைய நீதி கூட சேர்ந்துட்டு இருக்குது, அவருடைய ஞானம் கூட சேர்ந்துட்டு. அதாவது இப்படி சொல்லலாம், இது தேவனுடைய அன்பு உள்ள, ஞானமுள்ள, நீதி உள்ள வல்லமை. அதனால தான் தேவனுடைய வல்லமை வேற, சாத்தானுடைய வல்லமை வேற, மனுஷனுடைய வல்லமை வேற. ரொம்ப வித்தியாசம் இங்க நம்ம பார்க்கிறோம். சோ இந்த 4 தூதர்கள் குறிக்குது தேவனுடைய வல்லமை. அதாவது அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த 4 தூதர்கள் காமிக்கிறது தெய்வீக வல்லமை. சாத்தானுடைய கட்டப்படுதல்ல, சாத்தானுடைய கட்டப்படுதல்ல, தெய்வீக வல்லமை வெளிப்பட்டுச்சு. தெய்வீக வல்லமை வெளிப்பட்டுச்சு தான் நம்ம பார்க்கிறோம். எனக்கு வசனம் வாசிங்க, வெளிப்படுத்தல் 20:2.
பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம்
நிறைவேறும். வல்லமை வெளிப்பட்டுச்சு பிரதர், அப்ப ஏன் இன்னும் போயிட்டு எல்லா விதமான தீமை? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. பைபிள் ஸ்டூடெண்ட் இப்ப என்ன சொல்லணும்? இது என்ன சொல்லணும்னா, பிரதர் வசனத்துல என்ன சொல்லிக்குது? முதல் தேவனுடைய வல்லமை சாத்தானுடைய கட்டப்பட்டதல்ல. எப்படி வெளிப்படுதுனா, ஃபர்ஸ்ட் சங்கிலி வல்லமை. சங்கிலி வல்லமை என்ன அர்த்தம்னா, முழுசு சாத்தான், சாத்தானுடைய செயல்பாடு யாருடைய கைக்குள்ளோ, யாருடைய அதிகாரத்துக்குள்ள போகுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா சில சுயாதீனம் இருக்கும், சில சுயாதீனம் இல்லை, சங்கிலியில போட்டப்பட்டு இருக்கும். இதுதான் விஷயத்தான் நம்ம பார்க்கிறோம். 4 தூதர்கள் பூமியின் 4 திசையில, அந்த 4 திசையிலிருந்து வெளிப்படுற 4 காற்றுகள் அடிக்காத படிக்கு அது அப்படியே புச்சிட்டு இருக்கதா பாக்கிறோம். இப்போ அங்க நம்ம பாக்கிறோம், பூமி மேல் மற்றும் சமுத்திரத்தின் மேல் மற்றும் மரம் மேல். இது என்ன குறிக்குது கேட்டானா, நம்ம தெரியும் இது குறிக்குது. ஒரு பக்கமா பூமி ஏற்கனவே எடுத்துக்கிறோம், சமுத்திரம் குறிக்குது உலக மக்கள், உலக மக்கள். அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம பாக்கிறோம், இது விசுவாச வீடு. அதாவது 1874 சாத்தானுடைய செயல்பாடு, சாத்தானுடைய செயல்பாடு பூமி மேல, சமுத்திரத்தின் மேல மற்றும் சபை மேல முழு அதிகாரம் யார் கையில போயிச்சு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல கைக்குள்ள போயாச்சு. அதனால தான் நாகும் 1:15 சொல்லுது, பொல்லாதவன் முழுவதும் சங்காரிக்கப்பட்டது. வசனம் வாசிங்க, அந்த நாகும் 1:15 கடைசியில் என்ன சொல்லுது?
இதோ சமாதானத்தை கூறுகிற சிவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான்.
முழுவதும், முழுவதும் சங்காரிக்கப்படுவான். யாருக்கு? சபைக்கு. ஏன்னா சபைக்கு முழு அறிவு கிடைச்சிருக்குது அவர் பத்தி தான் இங்க நாம பாக்கிறோம். சரி, இதுதான் முதலாம் வசனம் காட்டுது தேவனுடைய வல்லமை வெளிப்படுது. இப்ப 2 வசனம் இது நிரூபிக்குது. எனக்கு 2 வசனம், இந்த தூதன் சத்தமா கத்துது, அந்த தூதன், அந்த 4 தூதர்களுக்கு அப்படியே புரிய சொல்லுது அந்த தூதன். 2 வசனம் வாசிக்கலாம், 7:2 வசனம்.
ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோளையுடைய வேறொரு தூதன்,
வேற ஒரு தூதன். எனக்கா அந்த 4 தூதர்கள் வேற, இந்த தூதனே வேற. அந்த 4 தூதர்கள் சேர்ந்து தேவனுடைய தெய்வீக வல்லமை ஆனா இந்த தூதன் வந்து தேவனுடைய இருக்கிற அன்பு பட்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தே. கண்டிப்பா
சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன், அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான்.
பாத்தீங்களா, கட்டளை கொடுக்கிறாரு, அதிகாரமா கட்டளை கொடுக்கிறாரு. அந்த நாலு தூதர்கள் தான் இங்க நம்ம பார்க்கிறோம். சரி, இது ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை, ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை, இது என்ன குறிக்குது கேட்டா, இது விஷயம் நம்ம வாசிக்கலாம் வெளிப்படுத்தில் 14:1.
பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன்.
அவருடைய பிதாவின் நாமம் அவங்களுடைய நெற்றி மேல் இருந்துச்சு. சோ அந்த பிதாவின் நாமம் தான் இந்த முத்திரை. சோ அந்த பிதாவின் நாமம் என்ன குறிக்குது, இந்த பிதாவின் நாமம் என்ன குறிக்குதுன்னா, இது குறிக்குது முத்திரையில, அதாவது நாமம் பைபிள்ல குறிக்குது மூணு விஷயம். இயேசு சொன்னார்ல, எப்படித்தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும், அவங்க பிதா மற்றும் குமாரன் மற்றும் பரிசுத்தாவியின் நாமத்துக்குள்ளவே அவங்க முழுக்கி சொல்லிட்டார் இல்லைங்களா. அப்ப நாமம் என்ன குறிக்குது பைபிள்ல, அடையாளம், அப்புறமா ஸ்வபாவம், அப்புறமா அறிவு, சேர்ந்து என்ன சொல்ல ஒரு வார்த்தை, சத்தியம், சத்தியம். சோ இது பிதாவின் நாமம், பிதாவின் சத்தியம். பிதாவின் சத்தியம் என்ன, பிதாவின் சத்தியம் தான் அவருடைய தெய்வீக திட்டம், அவருடைய தெய்வீக திட்டம் தான் இங்க நம்ம பாக்குறோம். இந்த தெய்வீக திட்டம் இன்னொரு இடத்துல என்ன சொல்லலாம், 10 வெள்ளிக்காசு. காசு கொண்டு வந்துட்டீங்களா, 10 வெள்ளிக்காசு எல்லாம் வச்சிருக்கீங்களா, யாராவது என்திங்களா, கரெக்டா 10 இருக்குதா, இல்லாட்டி ஏதோ 1 காணாம இருக்குது, 2 காணாம இருக்குது. சில பிரதர்ஸ் கொஞ்சம் 7-8 தான் கெச்சிருக்கோம், ஃபாலோ அப் கிளாஸ் எடுத்துங்கிற சகோதரர்கள். ஆனா மீதி 10-10 வச்சிருக்கீங்களா, பத்திரமாவே, இல்லாட்டி கல்யாணம் நடக்காது. தவிஷ்யதா நம்ம பாக்குறோம், அந்த 10 வெள்ளிக்காசு அருமையான விதத்துல வெள்ளில கட்டிட்டு உம்முடைய நெற்றில அலங்காரமா கட்டிக்கின்னு போயிட்டு மணவாளன் முன்பாக நிக்கணும், அப்போதான் கல்யாணம் சகோதர சகோதரி. அது என்ன அர்த்தம் தெரியுமா, அந்த 10 சத்தியங்கள் மாத்திரமில்ல, அந்த 10 சத்தியங்களுக்குள்ள எப்படி தேவனுடைய தெய்வீக திட்டம் வெளிப்படுது, ஆழமா தெளிவா விளக்கமா தெரியணும், தெரியணும். அதான் அந்த 10 வெள்ளிக்காசு, அதுதான் பிதாவின் நாமம், அது அவருடைய தெய்வீக திட்டம். அதுக்கு இன்னொரு பேரு மோசையின் பாட்டு, ஆட்டுக்குட்டியின் பாட்டு, பல பேர் இருக்குது, அந்த விஷயங்கள் தான் நம்ம பார்க்கிறோம். சோ இது காரியத்தை நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளை, இதுதான் அந்த பெரிய தெய்வீக முத்திரை. இந்த தெய்வீக முத்திரை, இந்த சத்தியம், இந்த தெய்வீக திட்டத்தின் சத்தியம் மூலமாய்தான் இப்போ நம்முடைய ஜனப்பிப்பதல் நடக்குது. வசனம் வாசிக்கிறோம், யாக்கோப் 1:18.
அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார்.
பாத்தீங்களா, சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். இப்ப இந்த சத்திய வசனம் வெறும் அறிவு இல்ல, வெறும் அறிவு இல்ல, அறிவு கெச்சிட்டுக்கிறோம், அறிவு வச்சிருக்கிறோம், அது நினைக்க கூடாது. இது அறிவு கூட ஒரு ஆவி இருக்கும், அந்த அறிவு கூட ஒரு ஆவி இருக்கும், அந்த ஆவி கூட இருக்கணும். வசன வாசிங்க, யோவான் 14:16-17.
நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார்.
சத்திய ஆவியாக, பாத்தீங்களா, சத்தியம் நம்ம பார்த்தோம், எப்படி ஜனிப்பித்தார் நம்மள, சத்தியத்தின் மூலமாய் நம்மளை ஜனிப்பித்தார். ஆனா அந்த சத்தியம் எப்படி, சத்திய ஆவி. இப்ப பாருங்க, சத்தியம் மற்றும் பரிசுத்த ஆவி எப்படி ஒண்ணுக்குள்ள எப்படி கட்டிட்டு இருக்குது கேட்டா, இங்கிலீஷ்ல நான் எழுதிக்கிறோம், இட் இஸ் ஏ பவுண்ட்லெஸ் ஓஷன் ஆஃப் லைட், அழிவில்லாத வெளிச்சத்தின் சமுத்திரம், அழிவில்லாத வெளிச்சத்தின் சமுத்திரம். அந்த சமுத்திரத்திலிருந்து சகோதர சகோதரிகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சிந்தை, அவருடைய குணலட்சணங்கள், அவருடைய நோக்கங்கள், அவருடைய வழிகள், அவருடைய விதங்கள், அது பார்த்து பார்த்து நம்ம பிரமிப்பு ஆயிட்டு ஆச்சரியப்பட்டு தாழ்த்திட்டு தேவனுக்கு வேண்டிக் கொள்கிறோம், தேவனே நம்ம மாற்றிக்கொள், நம்ம மாற்றிக்கொள், உங்க மாதிரி நாம் ஆகட்டும், நாம் ரொம்ப விழுந்து போனவர், ரொம்ப பாவி, ரொம்ப பலவீன, நம்மளால் ஜெயம் கொள்ள முடியறதில்ல, தேவனே நம்மளை மாற்றிக்கொள், நம்ம மாற்றிக்கொள். இதுதான் அந்த சத்தியம், பார்த்து பார்த்து அதை நம்மளுக்குள்ளவே கொண்டு வரது தான் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ அதனால தான் இது அறிவு மாற்றம் இல்ல, இதுல ஆவி இருக்குது, இது சத்தியத்தின் ஆவி தான் இங்க நாம பார்க்கிறோம். அதனால்தான் சகோதர சகோதரிகளை, சில சகோதரர்கள் கிட்ட சில நேரத்தில் பேச்சு நடக்குது, சில நேரத்தில் சில போராட்டம் நடக்குது, சொல்வாங்க அவங்க வெறும் சத்தியம் தான் பாக்குறாங்க, கேரக்டர் பாக்குறதுல. இவங்க சொல்வாங்க நம்ம வெறும் கேரக்டர் பாக்குறோம், சத்தியம் ரெண்டாவது. இது நீங்க கேட்டிருக்கோம், நான் கூட கேட்டிருக்கிறேன். கொஞ்ச நாள் நான் கொஞ்சம் தலை சுத்திச்சு, இது என்னமோ 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 இருக்குது, நம்ம கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் மாறி கொஞ்ச நாள் அப்படி இருந்துச்சு. அப்ப கொஞ்சம் போக போக தேவன் வெளிச்ச காமிச்சாரு. இப்ப நம்ம சத்தியம் மற்றும் கேரக்டர் ரெண்டும் இருக்கணும். எனக்கு நம்ம சத்தியம் கிடைக்கும் போது அது தகுந்த மாதிரி கேரக்டர் நம்ம வளர்த்திட்டா தான் அடுத்த சத்தியம் கிடைக்கும். அப்போ அடுத்த சத்தியம் நம்ம கிடைச்சு அந்த பிரகாரமான அந்த அழுவான இருக்கிற நம்ம சுபாவம் காமிச்சிட்டா தான் மேலான சத்தியம் கிடைக்கும். இப்படியே வந்து நம்ம சத்தியம் வாங்கி அந்த சுபாவம் வளர வச்சு, சத்தியம் வாங்கி சுபாவம் வளர வச்சு, இப்படித்தான் நம்ம என்ன ஆகணும், நம்ம ஏறினே போனோம் கிறிஸ்துவின் இருக்கிற உயரத்துக்கு. ஆனா வெறும் சுபாவம் சத்தியம் இல்லாம வரமா, வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, வருது வருது வருது. இந்த உலகத்தின் மேட் இன் வேர்ல்ட் சுபாவம் வருது. அது எடிக்கிறீங்க பிரதர், நல்லா இருக்கிறீங்களா? நான் கூட நல்லா இருக்கு பிரதர். ஜோரா பேசாதா பிரதர், மெதுவா பேசு, நம்ம தேவனுடைய பிள்ளைங்க. அப்போ ஜோரா பேசணும்னா, ஓ பாரு எவ்வளவு கோவம் இருக்குது இவருக்கு, என்னமோ சத்தியம் பேசுறாரு, ஆனா பாரு எவ்வளவு சத்தமா பேசுறாரு. இது உலகத்தோடு இருக்கிற சுபாவம், வெளிய பாக்குறாங்க, தேவன் உள்ள பாக்குறாரு, தேவன் உள்ள பாக்குறாரு, உலகம் வெளிய பாக்குறாங்க. இதுதான் ரெண்டு விதமான கேரக்டர். நம்ம தேவனுடைய கேரக்டர்ல வளரணும் அன்பு சகோதர சகோதரிகளை. நம்ம மனுஷன் முன்னாடி அவங்க என்னவோ நினைச்சின் போட்டோம், உண்மையா உங்க கேரக்டர் நல்லா இருந்தா அது ஸ்தாபிக்கப்படும், ஸ்தாபிக்கப்படும் எல்லாருக்கும் முன்னாடி. அதை நம்ம கவலைப்படுறதுக்கு அவசியமே இல்லை, இது விஷயத்தான் நம்ம பாக்குறோம். அதனால தான் நம்ம சத்தியம் வேணும், சத்தியம் வேணும், சத்தியத்துல தான் நம்ம அந்த சாயல வெளிப்படத்தான் நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளை, இந்த விஷயங்கள் தான் நம்ம இங்க பார்க்கிறோம். அந்த பெரிய முத்திரை அது கொண்டு வர்றது அந்த தூதன், அந்த முத்திரை கொண்டு வரும்போது அந்த முத்திரை படுற வேலை 144,000 மேல அவரை சேரார்த்தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த 144,000 பேருடைய முத்திரை படுறது காரியம் இந்த இடத்துல, இது அப்பதான் நடக்குதா அல்லது அது முன்னாடியில இருந்து ஆரம்பி இது முடிக்கிறதா, இது எப்படி நம்ம எடுக்கணும்? இது 4 விளக்கத்துல நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயம். இப்ப மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம், 2 பிரதர் மறுபடியும் வாசிங்க.
ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி,
பாத்தீங்க 4 தூதர்களுக்கு கட்டளை வைக்கிறார் இந்த தூதன். யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா இப்போ முழு தெய்வீக வல்லமை உடைய அதிகாரம் செலுத்துறவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வசன வாசிங்க, ஹெப்ரியர் 1:3.
இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி
பாத்தீங்களா, சக்கலத்தையும் அவர் வந்து வல்லமை அதிகாரமே செலுத்தின்கிறார் என்று நம்ம இங்க நம்ம பார்க்கிறோம். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த வல்லமை தேவிகிய வல்லமை செலுத்துறவரா இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப அவர் என்ன சொல்றாரு, அவர் சொல்றாரு அந்த பூமி மேலும் மற்றும் சமுத்திரம் மேலும் சேதுபடக்கூடாது. எது அந்த காற்றுகள் அவரு சொல்றத நம்ம பார்க்கிறோம். சோ அது என்ன விஷயம் இது பார்க்கிறோம்னா, இது காமிக்கிறது எப்படி அந்த காற்றுகள் நான்கு காற்றுகள் அது பூமி மேலும் மற்றும் சமுத்திரத்தின் மேலும் வீசுறது விஷயம், இது முழுக்க முழுக்க தேவனோடு இருக்கிற அதிகாரத்துல அனுமதியில நடக்குது. அதாவது மகா உபத்திரவம் காலம் தேவனோடு இருக்கிற வழிநடத்துதல்ல தான் நடக்குது தான் பாக்குறோம். இது விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். மகா உபத்திரவம் காலம் இது தேவனோடு இருக்கிற அதிகாரத்துல தான் நடக்குது. அப்ப நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா, ஒருவேளை நீங்க நாங்க உண்மை தேவனுடைய பிள்ளைங்க இருந்தனா இது நம்முடைய மகா உபத்திரவ காலம். அதாவது தேவன் அந்த மகா உபத்திரவம் காலம் என்ன பண்ண போறாரு, கொண்டு வர போறாரு. எதுக்காகவே வசனங்கள்ல வாசிக்கலாம், மல்கியா 4:6,
நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காத படிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான்.
சோ இந்த இந்த இடத்துல கூட தேவனே சொல்றாரு எப்படி அவரு பூமியை சாபம் கொண்டு வருவாரு. வெளிப்படத்தில் 14:14 பாக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வெள்ள மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். அந்த மேகம் மகா உபத்திரம் காலம் வெள்ள பரிசுத்தமான வழிநடத்துதல் தெய்வீக வழிநடத்துதல் அந்த மகா உபத்திர காலத்துக்கு இருக்குதுன்ட்டு, அதனால தான் வெள்ள இருக்கிற மேகம் மேல் உட்கார்ந்திருக்கிறார் தான் நம்ம பார்க்கிறோம். இது வெள்ளையுடைய காரணம் ரெண்டு, ஒன்னு வந்து தேவனால் வெளிப்படுது, ரெண்டாவது இதுக்கு ஒரு தெய்வீக நோக்கம் என்னன்னா மனுஷன் தாங்களுடைய அடிமையிலிருந்து வெளிப்படணும். மனுஷன் இருக்கிற அடிமையிலிருந்து வெளிப்படணும், அதாவது தீமையின் அடிமையிலிருந்து நன்மையின் சுயாதீனத்துக்கு விடுதலை ஆகணும். விடுதலை ஆகணும் தான் இந்த காரியத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். வெளிப்படத்தில் 4:6 கூட இது விஷயம் நம்ம படிக்கிறோம். நேரம் கம்மி இருக்கிறதுனால ரொம்ப விவரமா போக முடியாது, இதுக்கு ரொம்ப நேரம் வேணும் இந்த மாதிரி இருக்கிற சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு. அதனால தான் சில சிந்தனைகள் தான் உங்க முன்னாடி வைக்கிறோம். வெளிப்படத்தில் 4:6 அந்த கண்ணாடி கடல், கண்ணாடி கடல் காமிக்கிறது தேவன் எப்படி இந்த எல்லா விஷயங்கள் உலகத்துல தீமையில நடக்கிற விஷயங்கள் அவருக்கு ரொம்ப தெளிவா தெரியும். எந்த விஷயம் அவருடைய கண்களுக்கு மறைக்கப்படவே இல்லை. தானியேல் 2:22 வாசிக்கலாம் இந்த காரியம்.
அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும்.
பாத்தீங்களா, இது விஷயம் தெளிவா காப்பீங்க. மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க, அதை வேர்ட்ஸ் கொஞ்சம் காட்டலாம். வெளிப்படத்தில் 4:6,
அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கோப்பான கண்ணாடி கடல் இருந்தது.
பளிங்கிக்கு ஒப்பாக கண்ணாடி கடல், கடல்னா ஜனங்கள் உலகத்துல, கண்ணாடி குறிக்குது தெரியுது, டிரான்ஸ்பெரன்சி தெரியுது. பளிங்கிக்கு ஒப்பாக தெள்ள தெளிவா கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி டிரான்ஸ்பெரன்சி குறிக்குது நம்ம பார்க்கிறோம். சோ இது விஷயம் சகோதர சகோதரிகளை கடைசியில பாக்கிறோம். வெளிப்படத்தில் 15:2 எப்படி இந்த கண்ணாடி கடல் அக்னியே கலந்துட்டு இருக்குது.
அன்றியும் அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவசுரமண்டல்.
எப்படிப்பட்ட காட்சி இருக்கும் பாருங்க. சபை முடியும் போது முடிச்ச பின்பு எப்படி இருக்குன்னா, இப்ப அந்த கண்ணாடி கடல் என்ன ஆயிடுக்குது, இப்போ நெருப்புல கலந்துட்டு இருக்குது. கண்ணாடி கடல் நெருப்பு எல்லாம் என்ன ஆயிடுக்குது, கலந்துருக்குது. எப்படி அருமையான காட்சி இருந்துட்டோம். இது காமிக்கிறது மகா உபத்திரவம் காலம் அன்பு சகோதர சகோதரிகளை. சோ இப்படியே நம்ம பாக்குறோம் இந்த நான்கு தூதர்களுக்கு சொல்லப்படுது, அந்த பூமியின் மேலும் அப்புறமா அந்த இருக்கிற சமுத்திரத்தின் மேலும் சேதாது படிக்கு என்ன பண்ணனா, அது சொல்ற வரைக்கும் நிக்கணும்ட்டா இங்க நம்ம பாக்குறோம். இப்போ நம்ம மூன்றாம் வசனத்தை கொஞ்சம் வரலாம்.
நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான்.
சோ இங்க பாக்குறோம் நம்முடைய ஊழியக்காரங்கள் மேலும் அது நம்ம பாக்குறோம். அது என்னன்னா நம்ம பாக்குறோம்னா அது காமிக்கிறது இந்த தேவிக வல்லமை, இந்த சாத்தானுடைய கட்டப்படுதல் இப்போ சங்கிலி மேல வச்சிட்டு இருக்கிற காரணம் என்னன்னா இந்த முக்கியமான வேலை நடக்கிறதுக்காக, அதாவது அறுவடை முடிக்கிறதுக்கு தான் இது விஷயமே நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த சமயம் இங்க நம்ம பார்க்கிறோம், இது எப்படிப்பட்ட சமயம் இருக்குது கேட்டனா, ஜனங்களுக்குள்ள புரியறதில்ல, ஜனங்களுக்குள்ளவே புரியறதில்ல என்ன நடக்கிறது புரியறதில்ல. இங்கிலீஷ்ல டர்புலன்ட் இமோஷன், அவங்களுக்கு உள்ள மனசு என்ன என்கிறது கலக்குது, இது என்ன விஷயமே புரிய மாட்டேங்கிறாங்க. தப்பா நம்ம பாக்குறோம், எனக்கா ஒரு பக்கமா என்ன பாக்குறோம்னா வெளிச்சம் வெளிப்பட்டின் இருக்குது, அப்புறமா சாத்தானுடைய இருக்கிற தூதர்களுடைய இருக்கிற கோபம் வெளிப்பட்டின் இருக்குது, சாத்தானுடைய தூதர்களுடைய இருக்கிற இருட்டு நீக்கப்பட்டின் இருக்குது. எல்லா விஷயம் என்ன இருக்குது ஒரே சமயத்துல நடந்து கொண்டு இருக்கிறதான் நம்ம பாக்குறோம். சோ இதெல்லாம் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு தெய்வீக கட்டப்படுதல் போயிட்டு இருக்குது, அதாவது அது கம்ப்ளீட்டா வெடிக்காத படிக்கு தெய்வீக கட்டப்படுதல் என்ன பண்ணு அது அப்படியே கட்டி வச்சுன்னு இருக்கிறதா இங்க நாம பாக்குறோம். எப்போ வரைக்கும் அவங்க முத்திரை பட்ட வரைக்கும், அவங்க முத்திரை பட்ட வரைக்கும் எனக்கு டில் வி ஹாவ் முத்திரை பற்ற வரைக்கும், அதாவது அந்த அறுவடையின் வேலை முடிக்கிற வரைக்கும் தான் நம்ம பார்க்கிறோம் இது காரியத்தை. இது விஷயம் வசனத்துல கூட சொல்லுது, மலக்கியா 3:17.
என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல,
பாத்தீங்களா, கடாசிக்கிற போல. சோ கடைசி சரீர அங்கங்கள் 144,000 அவங்க இந்த மகா உபத்திரம் காலம்குள்ளவே மாட்ட மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு உபத்திரம் நடக்கும், அவங்க அந்த உபத்திரத்துல ஜெயம் கொள்வோம். ஆனா இந்த மகா உபத்திரம் காலத்துக்குள்ளவே அவங்க மாட்ட மாட்டாங்க. Luke 21:36.
ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு.
மறுபடியும் அந்த விஷயம் நம்ம பாக்குறோம், தப்பியானா மகா உபத்திரம் காலத்துல இருந்து தப்பிக்கும். சரி, நாங்கள் இந்த வசனம் சொல்லுது நாங்கள் முத்திரைப்படணும். நாங்கள், இந்த நாங்களுடைய அர்த்தம் என்னன்னா இது கர்த்தராக இயேசு கிறிஸ்து மற்றும் 7 தூதன் சகோதரர் ரசல். இப்ப நீங்க கேட்கலாம், எப்படி இது நீங்க சொல்றீங்க? வசனங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். Ezekiel 9:4.
கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார்.
பாத்தீங்களா, அடையாளை முத்திரை சரியான வார்த்தை அங்க, முத்திரை போடு. யாருக்கு? அந்த சணல் நூல் தரித்துக் கொண்டு கணக்கனுடைய மைக்கூட்டு வச்சுட்டு இருக்கிற புருஷனுக்கு சொல்லப்பட்டது இந்த விஷயம். சகோதரர் ரசலுக்கு சொல்லப்பட்டது இந்த விஷயம் தான் இங்க பாக்குறோம். இது எப்படி அவர் செஞ்சார் நம்ம நல்லா தெரியும், Habakkuk 2:2. அவர் பலகையின் மேல் அந்த தரிசனம் தீர்க்கமாக எழுதிட்டார் என்று நம்ம பாக்குறோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த 6 volumes மற்றும் 7 இருக்கிற அந்த புத்தகம், அதாவது டேபனாக்கல் ஷேடோஸ் உடைய ஆதாரத்துல முத்திரை படுது ஓடின்கிது. 53 கிளாஸ் நம்ம சொல்றோம், அது என்ன, அது தனி ஒரு கிளாஸ் இல்ல, அந்த 6 volumes மற்றும் டேபனாக்கல் ஷேடோஸ் உடைய ஆதாரத்துல செய்யப்பட்டு இருக்கிற 53 கிளாஸ், வேற ஒன்னும் இல்ல. எனக்கு அந்த சகோதரர் ரசல் மூலமாய் வெளிப்பட்டு சத்தியத்துல தான் முத்திரை படுதல் போய்கொண்டிருக்கிறது. அப்ப இந்த நாங்கள் யாரு? கர்த்தராக இயேசு கிறிஸ்து மற்றும் சகோதரர் ரசல். இது ரொம்ப தெளிவா சொல்லிக்குது. ஜக்ரியா 13:7,
பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு.
என் மேய்ப்பன் மேலும் மற்றும் என் தோழியாகிய
என் தோழனாகிய புருஷன் மேலும் எலும்பு.
தோழராகிய புருஷன் மேலும், அது யாரு? சகோதரர் ரசல். இதான் நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளை, எப்படி இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது, இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் செதுரடிக்கு ஓடிட்டாங்க. ஒரு குழப்பம் உண்டாயிடுச்சு சீஷர்கள் மத்தியில. அதே மாதிரி சகோதரர் ரசல் மரிக்கும் போது முழுசு சகோதரர்கள் மத்தியில ஒரு குழப்பம் உண்டாயிச்சு. இது நீங்க பைபிள் ஸ்டூடெண்ட் ஹிஸ்டரியில படிச்சு பாருங்க. 1916 என்ன நடந்துச்சு நாம பார்க்கிறோம். 100% வந்து 90% வந்து ஒரு மனுஷனுடைய பயத்துல கீழ்படிட்டு இருந்தாரு ஜோசப் ரூதர்ஃபோர்ட். இன்னும் 5% இன்னொரு மனுஷனுடைய சொல்லு பேச்சுக்கு, பால் எஸ் எல் ஜான்சனுடைய சொல்லு பேச்சுக்கு கீழ்படிட்டு இருந்தாங்க. ஒரு 5% 5% மட்டும் இவருக்கு கூட பிடிக்கல, அவங்களுக்கு கூட பிடிக்கல சொல்லி தண்ணி ஆயிட்டாங்க. அந்த தண்ணி ஆயிட்டு இருக்கிற 5% வந்து ஒரு 20 பின்பு துண்டுகள் எல்லாம் 1-1-1-1 ஆயிட்டு ரீயூனியன் ஆயிட்டு அப்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட் சகோதர சகோதரிகள் குடும்பம் உலகம் முழுவதும் இது விஷயம் தான் நடந்துச்சு. அவர்கிட்ட கூட சகோதரர் ரசல் சாகும்போது கூட நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளை, இப்ப 4 மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். எனக்கா நிறைய நேரம் வேணும் மீதி விஷயங்கள் பாக்கிறதுக்கு. ஆனா இப்போ 4 எடுத்துட்டு நம்ம நிறுத்திடலாம். 4
முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர்.
நல்லா பாருங்க, முத்திரை போடப்பட்டவருடைய இருக்கிற லக்கத்தை கேட்டேன் அண்டர்லைன் பண்ணு. இதுல தான் தெரிஞ்சுக்கிறோம் இந்த 144,000 இருக்கிற தொகை இருக்கும் இயேசு கிறிஸ்துடைய சரீரம். இந்த அறிவு இந்த சத்தியம் யோவானுக்கு அப்போதான் கிடைக்குது. ஆனா அப்போ 144,000 முத்திரை படுதல் ஆரம்பிக்கல. அது ஆரம்பிச்சு பெண்டிகோஸ்ல இருந்து ஆரம்பி போயிட்டு கொண்டுட்டு இருந்துச்சு. அது என்ன ஆகுதுன்னா அந்த அறிவு மட்டும் அப்பதான் கிடைக்குது நம்ம பாக்குறோம். அதாவது அங்கே தூதன் சொல்றாரு இல்லைங்களா, அந்த 4 தூதர்கள் என்ன பண்ணும், அந்த காற்றுகள் நிறுத்தணும். எப்ப வரைக்கும்? நம்முடைய ஊழியக்காரங்கள் மேல் முத்திரை போற்ற வரைக்கும். அது ஆக்சுவலி என்ன நல்லா டிரான்ஸ்லேஷன் வரணும்னா, நம்முடைய ஊழியக்காரங்கள் மேல் முத்திரை போற்ற முடிக்கிற வரைக்கும் கம்ப்ளீட் த சீலிங். சீலிங் மட்டும் இல்ல, கம்ப்ளீட் த சீலிங். ஏன்னா சீலிங் ஆரம்பிச்சு பெண்டிகாஸ்ட்ல, முடிக்கிறது இந்த சமயத்துல. இது விஷயத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ இது காரியத்தை இங்க பார்க்கிறோம். மற்ற விஷயங்கள் நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம பார்க்கலாம். எப்படி 5-7 8 வசனம் வரைக்கும் அந்த 12 கோத்திரங்கள் பற்றி பேசுது. பின்பு நம்ம பார்க்கிறோம் 9 வசனத்திலிருந்து ஒரு இன்னொரு வகுப்பார். யோவானுக்கு தெரியாது, கேட்கணும். ஒருத்தர் கேக்குறாங்க, அவங்க யாருன்னா கேக்குறாங்க. அப்புறம் ஒரு மூப்பர் சொல்லணும், அவங்க யாரு? அவங்க ஒரு கூட்டம். அவங்க என்ன பண்றாங்களா, அவங்களுடைய வஸ்திரங்கள் ஆட்டுக்குட்டி ஆனவருடைய ரத்தத்தில் என்ன பண்றாங்களா, தோய்க்கிட்டு உபத்திரத்திலிருந்து எழும்பி வராங்க. அதெல்லாம் விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அதுல கூட நிறைய விஷயங்கள் நம்ம தெரிய வேண்டி இருக்குது. கடைசி விஷயம் பார்க்கணும், அதே 4 வசனம், பிள்ளைகள் வசனம் வாசிங்க. கடைசி 4 வசனம், வெளிப்படுத்தல் 7:4,
முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்ட
இஸ்ரேல் புத்திரர். ராங் டிரான்ஸ்லேஷன். மனுஷிட எப்ப பார்த்தாலும் நான் தமிழ் ராங் சொல்லுகிற பெரிய தமிழ் ஞானி மாதிரி. நம்ம தமிழே தெரியாது, தேவனுடைய கிருபையில பேசிக்கிறோம். ஆனா புத்திரர் அங்க என்ன வரணும்னா பிள்ளைகள், சில்ட்ரன் என்னன்னா, ஏன் சில்ட்ரன் சொல்லிக்குதுன்னா, எனக்கு இஸ்ரேல் வகுப்பார்ல அந்த அந்த ஒரு முத்திரைக்குள்ள வரும்போது அவங்க பிள்ளைகள். பிள்ளைகள் ஏன்னா நம்ம பார்க்கும் போது சரீரத்துல பிள்ளை இல்ல, ஆவிக்குரிய விதத்துல. அதனால தான் நீங்க ஞாபகம் இருக்கும், இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு, மகிமை அடைஞ்ச பிறகு, அவர் போயிட்டு கடல் கரையில சீஷர்கள் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, பிள்ளைகள் ஏதோ சாப்பிடறதுக்கு இருக்கா பாத்தீங்களா? ஏன் பிள்ளைகள் சொல்றாரு? ஏன்னா அவர் பூர்ண வளர்ச்சிக்கு போயாச்சு, இப்ப இவங்க எப்படி இருக்கிறாங்க, பிள்ளைகள். அநேக இடங்கள்ல பிள்ளைகள் பிள்ளைகள் சொல்லிக்குது, நீங்க நாங்க கூட பிள்ளைகள், சில சின்ன பிள்ளைகள், சில வளரி பிள்ளைகள், சில முரட்டு பிள்ளைகள், சில நல்ல பிள்ளைகள். தேவனுடைய கிருபையில நம்ம எல்லாம் வளரிட்டு பூர்ண வளர்ச்சி அடையறதுக்கு தேவன் தாமே கிருபை செய்வராக. ஆமென். இந்த வாய்ப்புக்கு தந்து ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.